துயரினில்லாருதலாய் நோயினில் மருத்துவராய் துயரினில்லாருதலாய் நோயினில் மருத்துவராய் அடிமையின் விடுதலையாய் ஆண்டவர் இருக்கின்றார் அடிமையின் விடுதலையாய் ஆண்டவர் இருக்கின்றார் சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே வாருங்கள் நம் ஆண்டவர் அழைக்கின்றார் இளைப்பாற்றி கொடுக்கின்றார் சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே வாருங்கள் நம் ஆண்டவர் அழைக்கின்றார் இளைப்பாற்றி கொடுக்கின்றார்
தந்தை மகன் துயாவியாரின் பெயராலே
ஆமே
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக
உம் ஆன்மாவோடும் இருப்பதாக
ஆண்டவருக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவருடைய நாள் இரக்கத்தின் நாள் ஆண்டவரை குறித்த ஆழமான ஒரு நம்பிக்கையிலே திளைக்கிற ஒரு நாள் இந்த வெள்ளிக்கிழமை ஆண்டவருடைய பிள்ளைகள் நீங்கள் இன்றைக்கு ஆண்டவரோடு இணைந்திருக்க இந்த திருப்பள்ளி வழியாக நீங்கள் மன்றாடி ஜெபிக்க வந்திருப்பீங்க கண்டிப்பாக ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறார் ஆண்டவருடைய இரக்கம் கண்டிப்பாக அவரை தேடி வருகிறவர்களுக்கு உண்டு என்கிற நம்பிக்கையில் இந்த பலியில் இணைந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம் குற்றங்கள் குறைகளுக்காக மனம் வருந்தி மன்னிப்பை வேண்டுவோம் எல்லாம் வல்ல இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன் ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் ஏன் பாவமே ஏன் பாவமே ஏன் பெரும் பாவமே ஆகையால் எப்போதும் கண்ணியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்
எல்லாம் வல்ல இறைவன் அமைதி இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக
ஆமீன்
இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும்
மன்றாடுவோமாக இரக்கம் நிறைந்த ஆண்டவரே உமது அருள் என்றும் எங்கள் முன் செல்லவும் எங்களை தொடர்ந்து வரவும் உம்மை வேண்டுகின்றோம் அதனால் நாங்கள் நற்செயல் புரிவதில் என்றும் கருத்தாயிருக்க நீர் உதவி செய்வீராக உம்போடு துயாவியாரின் ஒன்றிப்பில் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்களாண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்
ஆமென்
முதல் வாசகம் ஆபிரகாம் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டார். அதை கடவுள் அவருக்கு நீதியாக கருதினார். திருத்தூதர் பவுல் ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் 4 ஜீவனுள்ள வார்த்தைகள் 1-8 முடிய. சகோதர சகோதரிகளே, இது காரும் கூறியவை நம் இனத்தின் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு எப்படி பொருந்தும்? தாம் செய்த செயல்களினால் அவர் கடவுளுக்கு ஏற்புடையவராகி இருந்தால் பெருமை பாராட்ட அவருக்கு இடம் உண்டு. ஆனால் கடவுள் முன்னிலையில் அவர் அப்படி பெருமை பாராட்ட இடமே இல்லை. ஏனெனில் மறைநூல் கூறுவதென்ன? ஆபிரகாம் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டார். அதை கடவுள் அவருக்கு நீதியாக கருதினார். வேலை செய்தவர் பெரும் கூலி நன்கொடையாக கருதப்படுவது இல்லை. அது அவர்கள் உரிமை. தம் செயல்கள் மீது நம்பிக்கை வையாது இறைப்பற்று இல்லாதோரையும் தமக்கு ஏற்புடையவராக்கும் கடவுள் மீது நம்பிக்கை வைப்போரை அவரது நம்பிக்கையின் பொருட்டு கடவுள் தமக்கு ஏற்புடையவர் என கருதுகிறார். அவ்வாறே கடவுள் ஒருவருடைய செயல்களை கண்காணிக்காமலே அவரை தமக்கு ஏற்புடையவர் என கருதுவதால் அம்மனிதர் பேறு பெற்றவர் என்று தாவீது கூறியிருக்கிறார். எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ, எவரது பாவம் மறைக்கப்பட்டதோ அவர் பேறு பெற்றவர். ஆண்டவர் எந்த மனிதரின் தீச்செயலை கருத்தில் கொள்ளவில்லையோ அவர் பேறு பெற்றவர். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ, எவரது பாவம் மறைக்கப்பட்டதோ அவர் பேறு பெற்றவர். ஆண்டவர் எந்த மனிதரின் தீச்செயலை எண்ணவில்லையோ, எவரது மனத்தில் வஞ்சகம் இல்லையோ அவர் பேறு பெற்றவர். என் புகலிடமான ஆண்டவரே, உம்மீட்பின் ஆரவாரம் ஒலிக்கின்றது. என் புகலிடமான ஆண்டவரே, வாரம் ஒலிக்கின்றது. என் பாவத்தை உம்மிடம் அறிக்கையிட்டேன், என் தீச்செயலை நான் மறைத்ததில்லை. ஆண்டவரிடம் என் குற்றங்களை ஒப்புக்கொள்வேன் என்று சொன்னேன். நீரும் என் நெறிக்கேட்டையும் பாவத்தையும் போக்கினே. என் புகலிடமான ஆண்டவரே, ஆரவாரம் ஒலிக்கின்றது. என் புகலிடமான ஆண்டவரே, உம்மீட்பின் ஆரவாரம் ஒலிக்கின்றது. நீதிமான்களே ஆண்டவரை முன்னிட்டு அகமகிழுங்கள். நேரிய உள்ளத்தோரே, நீங்கள் அனைவரும் மகிழ்ந்து பாடுங்கள். நாங்கள் நம்பியிருப்பதால் உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 1-7 முடியும். ஒருவரை ஒருவர் மிதிக்கும் அளவுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு வந்திருந்தபோது இயேசு முதலில் தம் சீடரோடு பேசத் தொடங்கினார். அவர் அவர்களிடம் கூறியது, பரிசேயருடைய வெளிவேடமாகிய புளிப்பு மாவை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். வெளிப்படாதவாறு மூடப்பட்டிருப்பது ஒன்றுமில்லை, அறியப்படாதவாறு மறைந்திருப்பதும் ஒன்றுமில்லை. ஆகவே நீங்கள் இருளில் பேசியவை ஒளியில் கேட்கும், நீங்கள் உள்ளறைகளில் காதோடு காதாய் பேசியவை வீடுகளின் மேல்தளத்திலிருந்து அறிவிக்கப்படும். என் நண்பர்களாகிய உங்களுக்கு நான் சொல்கிறேன், உடலை கொள்வதையன்றி வேறு எதுவும் செய்ய இயலாதவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். நீங்கள் யாருக்கு அஞ்ச வேண்டுமென நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். கொன்றபின் நரகத்தில் தள்ள அதிகாரம் உள்ளவருக்கே அஞ்சுங்கள். ஆம், அவருக்கே அஞ்சுங்கள் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். 2 காசுக்கு 5 சிட்டுக்குருவிகள் விற்பதில்லையாம், எனினும் அவற்றில் ஒன்றையும் கடவுள் மறப்பதில்லையே. உங்கள் தலைமுடியெல்லாம் கூட எண்ணப்பட்டிருக்கின்றன. அஞ்சாதீர்கள், சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நாளில் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய பெயராலே இந்த இறைவார்த்தையினுடைய அற்புதமான நேரத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். அநேகர் மகிழ்ந்து பேரவகை கொண்டு ஆண்டவருடைய வார்த்தையின்பால் ஈர்க்கப்படுறீங்க. அதை குறித்து கடவுள் மகிழ்ச்சி அடைகிறார். ஏன்னா கடவுள் விரும்பியது அதுதான், விரும்புகிறதும் அதுதான். கடவுள் மனிதர்கள் தன்னுடைய வார்த்தையை கேட்டு அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். கடவுள் எப்படி பேசுகிறார், அவருடைய அந்த வெளிப்பாடு என்பது எப்படியெல்லாம் நிகழ்கிறது, அது மகனினுடைய அடையாளம். இயேசு கிறிஸ்து என்கிற அடையாளத்திலே முழுமையான வெளிப்பாடு நிகழ்ந்தது. அந்த மகன் பேசிய வார்த்தைகளும் வெளிப்பாட்டினுடைய அடையாளமாக இருக்கிறது. அப்போது ஆண்டவரை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிற இந்த வார்த்தைகள் வழியாக அவரை புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். அநேகர் அந்த முயற்சியிலே நீங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கிறீர்கள். கண்டிப்பாக கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கிறார். சிறு குழந்தைகள் கூட விவிலியத்தை எடுத்து நிறைய பேர் வாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் சிறு பிள்ளைகள் விவிலியம் வாங்காமல் இருந்தீங்கன்னா உங்கள் அப்பா அம்மாட்ட சொல்லி பைபிள், உங்களுக்குன்னு ஒரு பைபிள் வாங்கி கொள்ளணும். பிறந்த நாள் வருது, உங்களுக்கு நிறைய பர்த்டேஸ், ஃபீஸ்ட் டே, அப்புறம் ஊரில் விசேஷம், கோயில் திருவிழா, இப்படி நிறைய வாய்ப்புகள் நீங்கள் இந்த பைபிளை வாங்கிறதுக்கு இருக்குது. நிறைய குழந்தைகள் பைபிள் இல்லாமல் இருக்கிறீங்க. ஆண்டவர் நீங்கள் பைபிள் வச்சுருந்தீங்கன்னா இயேசு சாமிக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பிள்ளையாக இருப்பீங்க. நீங்கள் ஆண்டவருக்கு பிடிச்சமான பிள்ளையாக ஆண்டவர் உங்களை பார்ப்பார். நீங்கள் பைபிளை திறந்து வாசிக்க கொஞ்சம் தெரிஞ்சாலும் போதும், நீங்கள் மெதுவாக எழுத்து கூட்டி வாசிங்க. குழந்தைகளுக்கு என்ன ஒரு இதுனால் அந்த பைபிள் வாசித்தா என்ன நடக்க போகுது அப்படின்னு, அது உங்களுக்கு ஆற்றலை கொடுக்கும், அறிவை கொடுக்கும், ஞானத்தை கொடுக்கும். ஆண்டவருடைய வார்த்தை மனுஷன் கொடுக்க முடியாததெல்லாம் கொடுக்கும். அப்பா அம்மா வந்து நமக்கு சாப்பாடு கொடுப்பாங்க, ட்ரெஸ் வாங்கி கொடுப்பாங்க, அறிவை வந்து நம்ம எங்கேயும் வாங்க முடியாது. நான் குழந்தைகள்கிட்ட நான் சொல்கிறது தான், அறிவை போய் கடையில், செட்டியார் கடையில் போய் வாங்க முடியாது. ஒரு அரை கிலோ அறிவு கொடுங்க அப்படி கேட்க முடியாது. ஞானத்தை ஒரு கால் கிலோ ஞானம் போட்டு விடுங்க உள்ள அப்படின்னு கேட்க முடியாது. இதையெல்லாம் யார் கொடுக்க முடியும்? ஆண்டவர் மட்டும்தான் கொடுக்க முடியும். அதனால தான் குழந்தைகளாகிய உங்களுக்கு நாங்கள் இந்த செய்தியை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். நீங்கள் ஆண்டவர்கிட்ட நீங்கள் சிறு பிள்ளைங்க மன்றாடுனீங்கன்னா ஆண்டவர் ஞானத்தை தருவார். பைபிள் எடுத்து வாசிச்சிங்கன்னா ஞானம் உங்களுக்குள்ளே பெருகும். ஒரு மகன் இன்றைக்கி ஃபோன் பண்ணி என்னிடத்துல, ஹாரிசன் அப்படின்னு ஒரு மகன், அவங்க அப்பா துபாயில் இருக்கிறாரு. கண்டிப்பாக பிள்ளைக்கு ஒரு ஏக்கம் இருக்கும், அப்பா இல்லை கூட இல்லையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்கும். அந்த மகன் வந்து என்கிட்ட அடிக்கடி கூப்பிட்டு பேசுவார். அப்போது இன்றைக்கி கூப்பிட்டு பேசினார். பேசும்போது அவர் என்ன கேட்குறாரு, நான் எங்கள் அப்பாவுக்காக ஜெபம் பண்ணணும், எப்படி ஜெபம் பண்ணுறது அப்படின்னு கேட்டார். ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருந்தது, ஒரு பக்கம் ஒரு மனசில் சின்ன ஒரு வலி வந்தது. ஏன்னா அந்த குழந்தைக்கு அந்த தகப்பனுடைய அன்பு கிடைக்கல அப்படிங்கிற, தூரத்தில் இருக்கிறாங்க இல்லையா, அந்த உடனடியாக கிடைக்கிற அன்பில் ஒரு குறை இருந்தாலும் அந்த மகன் அதையெல்லாம் கவலைப்படலை. அப்பாவுக்கு நான் இங்கேருந்து ஜெபிக்கணும் அப்படின்னு கேட்ட அந்த ஹாரிசனுக்காக நம்ம உண்மையாக பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அவருக்கு சொல்லிக் கொடுத்தேன் எப்படி நீங்கள் ஜெபிக்கணும்னு. இந்த மாதிரி எல்லா குழந்தைகளும் தேடணும், எப்படி நம்ம ஜெபிக்கணும் அப்படின்னு. உடனே எனக்கு என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்க வேண்டாம், உங்கள் அப்பா அம்மாட்ட கேளுங்க, அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. உங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரிலன்னா உங்கள் தாத்தா பாட்டிக்கிட்ட கேளுங்க. ஒருத்தருக்குமே தெரிலன்னா வீட்டை சாத்திட்டு போய் சாமியார்கிட்ட கேளுங்க. உங்கள் வீட்டில் நிறைய பேர் ஜெபிக்கிறவங்க இருக்கிறாங்க. அதனால் நம்ம ஜெபிக்கிறவங்களை வெளியில் தேட தேவையில்லை. உங்கள் அப்பா அம்மாவுக்கெல்லாம் நல்லா தெரியும். நீங்கள் ஜெபிங்க, கை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட துதிங்க, நன்றி கூறி துதிங்க. ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார். இன்றைய நாளில் நம்ம எல்லாருக்குமே ஒரு செய்தி ஆண்டவர் வைக்கிறார். என்ன செய்தினா, புளிப்பு மாவு. நம்ம புளிப்பு மாவுன்னொன்னையும், நம்ம புளிப்பு மாவு எங்கே ஞாபகம் வரும்? தோசை ஊற்றும் போது புளிப்பு மாவு புளிச்சிருச்சின்னு வீட்டுக்கார் திட்டும் போது தான் ஞாபகம் வரும். இட்லி ஊற்றும் போது நம்ம ஞாபகம் வரும். இந்த ஆண்டவர் பாருங்கள் அழகாக சொல்கிறாரு, பரிசேயருடைய வெளிவேடமாகிய புளிப்பு மாவை குறித்து. இந்த புளிப்பு மாவுங்கிறது வந்து யூத சமூகத்தில் வந்து அது ஒரு விதமான ஒரு குறிச்சொல், அது ஒரு அடையாள சொல்லாடல். அது புளிப்பு மாவு அப்படின்னு சொன்னாலே அவங்க புரிஞ்சுப்பாங்க. இது அடிக்கடி அவங்க பயன்படுத்துகிறது. இது மாதிரி நிறைய சொல்லாடல்களை எல்லாம் இயேசு சாமின்னு செய்கிறாரு, பயன்படுத்துகிறார். அவங்க மத்தியில் பயன்பாட்டுக்குள்ளே இருந்த சில சொல்லாட்டு நம்மக்கிட்டையும் இருக்குது. முதுமொழி நம்ம நிறையா சொல்கிறோம். கிராமத்திலலாம் சில வழக்கு சொற்கள்லாம் இருக்குது, அது அவங்க சொல்லும் போது நமக்கு அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் புரியும், புதுசாக போகிறவங்களுக்கு புரியாது. சில வார்த்தைகளே நமக்கு ஊர் விட்டு ஊர் மாறும்போது மாறிடும். அப்போ நம்ம அந்த ஊரில் போய் இந்த வார்த்தையினுடைய பயன்பாடு என்ன புரிஞ்சிக்கணும். நம்ம ஒரு சில வார்த்தைகளை போய் நம்ம வேறு ஊரில் பேசும்போது பார்த்து பேசணும். ஏன்னா நம்ம தவறான அது வார்த்தையாக அங்கே இருக்கும். சில இடத்துல அடி விழுந்தாலும் விழுந்துடும், ஜாக்கிரதையாக பேசணும். ஒரு இடத்துல நான் கிராமத்தில் இருந்தப்போ ஒரு அம்மா சூதானமாக போயிட்டு வாங்க அப்படின்னாங்க. சூதானமாக நான் சூதாட்டம்லாம் ஆடுறது, நமக்கு சூதாட்டம் தான் இந்த சீட்டு விளையாடுறது, அதுதான் தெரியும். அது ஒரு கேம்பிளிங். அது என்ன, இந்த அம்மா சூதானமாக போங்க அப்படின்னு. எங்களுக்கு டவுனில் வந்தால் சூதானம்னா என்னன்னு தெரியாது. அப்புறம் என்னம்மா சூதானம்னா என்னம்மா அப்படின் தான் விசாரித்தா சொல்கிறாங்க, பத்திரமா. ஸ்ரீலங்காவுக்கு போனப்போ அவதானியங்கள் அப்படின்னார் ஒரு ஃபாதர். அவதானியங்கள், அவதானியங்கள் என்ன, நவதானியம் தான் கேட்டுப்பட்டிருக்கோம், அவதானியன்னா என்ன? அப்புறம் அவதானியங்கள் அப்படின்னா கவனிங்கன்னு அர்த்தம். நம்ம வந்து நம்ம அறிவிப்பு கொடுக்குற போது அவங்க அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. இதெல்லாம் தமிழ் சொற்கள், நம்மெல்லாம் மறந்துட்டோம். நமக்கெல்லாம் அந்த பயன்பாட்டில் இல்லாதனால அப்படியே மறந்துடுச்சு. அப்போ பாருங்கள், இந்த புளிப்பு மாவு அப்படின்னு சொல்லுகிற போது நம்ம உடனே மாவை யோசிக்கக்கூடாது. ஆண்டவர் அதுக்கு தான் முன்னாடி ஒரு வார்த்தையை வைக்கிறார், வெளிவேடமாகிய புளிப்பு மாவை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் இருளில் பேசிய ஒளியில் கேட்கும், உள்ளறைகளில் காதோடு எல்லாம் வெளியில் வரப்போகுது. அதாவது மூடி கிடக்கிறது ஒன்றும் கிடையாதுப்பா, எல்லாம் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். எல்லாருக்கும் நீ பேசுனதும் வெளியில் வந்துடும், அதனால் எல்லாம் வெளியில் வராதுன்னு நினச்சிக்காத. எவ்ரி திங் இஸ் கோயிங் டு பி அவுட். அதனால் ஜாக்கிரதையாக நாம் பேசணும், செயல்படணும். அதனால் இந்த புளிப்பு மாவை குறித்து அப்படின்னு சொல்லுகிற போது, அந்த வெளிவேடம், அவங்க என்ன மாதிரியான செயலை செய்து கொண்டிருந்தாங்கன்னா, ஒரு அச்சத்தை கொடுத்துட்டு இருந்தாங்க, ஒரு பயத்தை கொடுத்தாங்க மக்களுக்கு. என்ன பயம்? அது சட்டம் இப்படி சொல்லுது, இப்படி சொல்லுது, இப்படி சொல்லுது. அப்போ கடவுள் மேலே இருக்கிற பயம் போயிடுச்சு, அவங்களுக்கு பயம் இல்லை. இந்த சமூகம் நம்மளை ஏதாவது சொல்லிடும், அப்படி தான் எல்லாருமே பயந்தாங்க. சட்டம் நம்மளை குற்றவாளின்னு சொல்லிடும் அப்படின்னு சொல்லி என்ன செய்தாங்க, அந்த சட்டத்திற்காக ஓடக்கூடிய ஒரு வாழ்க்கை முறையை அமைச்சிக்கிட்டாங்க. அதுதான் இயேசு சாமி வந்து மாற்றுறார், எல்லாத்தையும் மாற்றி அவங்களுக்கு ஒரு புதிய ஒரு வாழ்க்கை முறையை கொடுக்குறார். இந்த சட்டத்திலிருந்து விடுபடுகிற ஒரு வாழ்க்கை முறை. வெறும் சட்டத்திற்காக அதுக்காக சட்டம் தேவையில்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. சட்டத்தில் ஆரம்பிக்கிற நம்மளுடைய வாழ்க்கை முறை சட்டத்தை கடந்த ஒரு அன்புக்குள்ளே போகணும் அப்படின்னு தான் இயேசு சாமி விரும்புகிறார். இன்றைக்கி சொல்கிறார், நண்பர்களாகி உங்களுக்கு சொல்கிறேன், உடலை கொள்வதை அன்றி வேறு எதுவும் செய்ய இல்லாதவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். அப்போ இவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் எதற்காக இருந்துச்சுன்னா, பயம். இங்கு கல்லால் எரிஞ்சு கொண்டுடுவாங்க, இவங்க நம்மளை சாட்டையால் அடிப்பாங்க, நம்மளை சிலுவையில் அரைஞ்சிருவாங்க அப்படின்னு இந்த மக்களுக்கெல்லாம் இருந்தது பயம். சமூகத்தில் இருந்த அந்த அழுத்தத்தினுடைய பயம், அது ஒவ்வொரு கட்டத்துலேயும் அது அவங்களுக்கிட்ட வெளிப்பட்டுட்டே இருந்துச்சு. அதனால தான் ஆண்டவர் இந்த அழுத்தமான செய்தியை கொடுத்து நமக்கும் ஒரு கண்ணை திறக்கிற ஒரு அடையாளமாய் நின்று கொண்டு இருக்கிறார். இன்றைக்கி நாமும் பாருங்கள், பல நிலையில் பயந்து தான் வேலை செஞ்சிட்டே இருக்கிறோம். ஒரு அம்மா வந்து ஒரு வயதான அந்த இறப்பு நிலையில் இருக்கிறவங்களோட பணி செய்கிறவங்க, அவங்க வந்து ஒரு புஸ்தகம் எழுதுகிறாங்க. அந்த புஸ்தகத்தில் அவங்க என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னா, அவங்க நிறைய காரணம் சொல்கிறாங்க. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறோம். இப்படி இறக்குற நிலையில் இருக்கிறவங்கக்கிட்ட அவங்க ஒப்பீனியன் கேட்குறாங்க, அவங்க கருத்தை கேட்குறாங்க. அப்போது நீங்கள் என்னத்தை சொல்ல விரும்புகிறீங்க, கடைசி நேரத்தில் இருக்கிறீங்க, நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, அந்த நிலையில் இருக்கிறவங்களாம் சொல்கிறது, நான் என் வாழ்க்கையை நான் விரும்பும்படியாக வாழலை அப்படின்னு சொல்கிறாங்களாம். நான் விரும்பும்படியாக வாழலை, ஏன் வாழ முடியல உங்களால், பயம், அந்த சமூகத்தில் பயம், குடும்பத்துக்காக பயம், இப்படி எல்லாம் ஒரு பயந்த மனநிலையோடு பயணிக்கிற ஒரு நிலையை நம்ம எல்லா இடத்துலையும் பார்க்குறோம். அதனால தான் இன்றைக்கி ஆண்டவர் இன்றைக்கி நமக்கு ஒரு செய்தியை கொடுக்குறார், நீ ஏன் பயப்படுற, உடலை கொள்றவனுக்காக நீ பயப்பட தேவையில்லை. இந்த உடலை கொண்டுட்டு அவனால் ஒன்றும் செய்ய முடியாது. அதே தான் நம்முடைய பழைய ஏற்பாட்டில், ஒரு தாய் தன் மகனெல்லாம் பலி கொடுத்துட்டு இருப்பாங்க, முதல் மகன் செத்துருவான், ரெண்டாவது மகன் செத்துருவான், மூணாவது மகன், ஏழாவது மகன் சாகும்போது சொல்ல ஒரு மகனையாவது தக்க வச்சுக்கலாமே, அந்த பயம் வரவே வராது அந்த அம்மாவுக்கு. இந்த அம்மா சொல்லுவாங்க, எல்லாரும் நம்ம எல்லாம் ஒரு இடத்துல சந்திக்க போகிறோம் போ அப்படின்னு சொல்லி தான் அனுப்புகிறாங்க. அப்போது இந்த உடலை கொள்கிறவர்களை குறித்து நம்ம கவலைப்பட தேவையில்லை என்று அப்படி தான் பைபிள் வந்து நமக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்குது. ஆனாலும் நமக்குள்ளே ஒரு பயம், அந்த உடலை சார்ந்த ஒரு பயம், நம்ம ஈகோ சார்ந்த பயம், அடுத்தவங்க ஏதாவது சொல்லிடுவாங்க, நம்மளுடைய நிலை வந்து இதாகிடும், ஒரு கஷ்டமான சூழலுக்குள்ளே போயிடும் அப்படின்னு நம்ம பயப்படுறோம். பாருங்கள், நம்ம யாருக்கு நம்ம அஞ்சு கொண்டு இருக்கிறோம். இப்போ இந்த செய்தியை நம்ம கேட்கும்போது நீங்கள் டிசைட் பண்ணணும் மனசுக்குள்ளே, நீங்கள் யாருக்கு பயந்துட்டு இருக்கிறீங்க, உங்களுடைய பயம் யாரை சார்ந்திருக்குது. அப்போ ஏன் இந்த பயம், இந்த நபரை குறித்து பயம், சின்ன பிள்ளைங்க ஆசிரியர்களை குறித்து பயமாக இருக்கும், சில பேருக்கு இருளை குறித்து பயமாக இருக்கும், சில பேருக்கு பேய் பக்கத்துலேயே இருக்கிற மாதிரியே ஒரு பயமாக இருக்கும். திருமணம் ஆனவங்களை சொல்லலை, நான் வந்து உண்மையான பேயை சொல்கிறேன். ஒருத்தர் வீட்டுக்கே போக மாட்டேன்ட்டார், வீட்டுக்கே போகாமல் ஆறு மாதமாக வெளியில் சுற்றிட்டு இருக்கிறார். அது கம்ப்ளைண்ட் நம்மகிட்ட வந்துச்சு. அப்புறம் கூப்பிட்டு, ஏன் பிரதர், ஏன்னா என்ன பிரச்சனை, வீட்டுக்கு போக மாட்டேங்க, பிசாசு மாதிரி கத்துனா அப்படின்னாரு. பிசாசு மாதிரி தான் அவனை, பிசாசு கத்தலை இல்லை அப்படின்னு மனைவியை சொல்கிறார். பிசாசு மாதிரி கத்துனா இந்த வீட்டுக்குள்ளே எப்படி நான் போகிறது அப்படின்னு அவர் சொல்கிறார். உடனே அந்த அம்மா சொல்கிறான், இந்த ஆள் ஒழுங்காக நடந்துக்கிட்டா நான் ஏன் கத்துறேன் அப்படின்னாங்க. ஸோ அது மாதிரி அப்போ நம்ம என்ன செய்கிறோம், பல நேரத்தில் பிசாசெல்லாம் இருந்து பக்கத்தில் பார்க்குறோம். நம்ம மனுஷங்க தான், நம்ம தான். அப்போ பாருங்க, இன்றைக்கி நிறைய பேருக்கு இருளை பார்த்தோன்னே ஒரு சில பேருக்கு யாரோ அங்கே இருக்கிறது போலே ஒரு உணர்வு வந்துகிட்டே இருக்கும், அந்த மாதிரியான பயங்கள். சில பேருக்கு தொழில் முனையும் போது ஐயோ தோத்துறோமா, வெற்றி அடைஞ்சிரோமா, ஜெயிச்சிரோமா தோத்துறோமா அப்படிங்கிற ஒரு பயம். சில பேர் கல்யாணமே பண்ணிக்காமல் இருக்காங்க, என்னென்னா அங்கே தோத்துட்டாங்க, இவங்க தோத்துட்டாங்க, எல்லோரும் தோத்துட்டாங்க, இப்போ நான் போனேன்னா நான் மட்டும் ஜெயிக்கவா போகிறேன், நானும் தோத்துருவேன், அதனால் நான் அப்படியே உட்கார்ந்துருக்கிறேன். இது அதை விட கேடான நிலை. அது வந்து நம்ம போய் உள்ளே போய் தோக்குறோம் ஜெயிக்கிறோங்கிறது அடுத்தது, அதுக்கு போகாமலே நிற்கிறதுங்கிறது அது அதை விட கேடான நிலை. பாருங்கள், இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையில் வந்து ஒரு விதமான ஸ்தம்பித்த நிலை, சாச்சுரேட்டட் ஸ்டேஜ்னு வாங்க, தேங்கி கிடக்கிற ஒரு குட்டையை போல் வாழ்க்கை மாறி போய் அது நாற்றம் எடுத்து அது வாழ்க்கையில் ஒன்று இன்னுமே என்ன இருக்குது அப்படி ஒரு விரக்தி மனநிலைக்குள்ளே போகிறோம். அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு அடிப்படை நிறைய காரியங்கள் உண்டு, அதில் ஒரு ஆழமான காரியம் இந்த பயம். அதனால தான் சொல்கிறோம், ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எதுக்கு பயப்படுற, உலக உடலை கொள்றவனுக்கு பயப்பட தேவையில்லை, நீ எழுந்துரு, கமான், கம் அவுட் ஆஃப் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இன்றைக்கி நம்மளுக்கு அந்த ஒரு உற்சாகத்தை கொடுக்குறாரு. கடவுள் பார், நீ மனுஷனை பார்க்காத ஆண்டவரை பாரு. பாரு அவர் எவ்வளோ அழகாக சொல்கிறாரு, இரண்டு காசுக்கு ஐந்து சிட்டுக்குருவிகள் விற்பதில்லையா, எனினும் அவற்றில் ஒன்றையும் கடவுள் மறப்பதில்லையே. காசு கொடுத்தினா அஞ்சு சிட்டுக்குருவி வாங்கிட்டு வரலாம், இரண்டு காசுக்கு அஞ்சு சிட்டுக்குருவி வாங்கலாம், அவ்வளோ சீப் அந்த சிட்டுக்குருவியோட நிலைமை. அப்படி இருக்கிற அந்த சிட்டுக்குருவியை கூட கடவுள் மறக்கலப்பா. உங்கள் தலைமுடி எல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, சிட்டுக்குருவியைகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள் அப்படின்னு ஆண்டவர் எவ்வளோ அழகாக நமக்கு உற்சாகம் ஊட்டக்கூடிய செய்தியை இயேசுசாமி தந்தையிடமிருந்து வந்தவர் நமக்கு சொல்லிட்டு போன பிறகும் நம்ம பயந்துகிட்டே இருந்தோன்னா இப்படியா 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 அப்படின்னு, அப்போ நம்ம யார் காப்பாற்ற முடியும்? இன்றைக்கி நிறைய பேர் மன உளைச்சலுக்குள்ளே போய் மனவியாதிக்குள்ளே போய் நிற்கிறோம். அப்போ அந்த மனவியாதியினுடைய அழுத்தம் எங்கே ஆரம்பிக்குது? பயம், பயத்தில். அப்போ நம்ம யோசிக்கணும், நம்ம ஏன் இந்த பயம் உள்ளே வந்தது, அந்த 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 தியான நிலைக்குள்ளே உள்ளே போய் நம்மையே நாம் குணப்படுத்தி கொள்ளத்தான் ஆண்டவர் இன்னைக்கு நம்ம அழைக்கிறார். திருத்தூதர் பணி 10:35 பாருங்கள், எல்லா இனத்தவரிலும் அவருக்கு அஞ்சி நடந்து நேர்மையாக செயல்படுபவரே அவருக்கு ஏற்புடையவர். யார் கடவுளுக்கு ஏற்புடையவர்? எல்லா இனத்தவரிலும் அவருக்கு அஞ்சி நடந்து நேர்மையாக செயல்படுவர். அப்போ நம்ம வாழ்க்கையில் ஒரு தீமை வந்துடுது, எப்படி வருது? நம்ம நேர்மையாக ஏதோ நடக்கலை, நம்ம அநியாயமாக ஏதோ செஞ்சுருக்கோம், தவறாக செஞ்சுருக்குறோம், ட்ராக் மாறி போயிருக்கோம், அப்போது ஏதோ ஒன்று ஒட்டிக்கிச்சு, அதனால் ஒரு பயம். அப்போ என்ன செய்யணும்? அதெல்லாம் விளக்கணும், விளக்கிட்டு நேர்மையாக நடக்க முயற்சிக்கணும். திருப்பாடல் 19:9 சொல்கிறது, ஆண்டவரை பற்றிய அச்சம் தூயது. இன்றைக்கி கடவுளை குறித்த அச்சம் குறைஞ்சிட்டே இருக்குது. எல்லோரும் நம்மளும் யோசிக்கணும், இன்றைக்கி நம்ம பூசைக்கு போகிறோம், 8 மணிக்கு பூசைக்குனா 8 மணிக்கு உள்ளே இருக்கணும், 7:55 உள்ளே இருக்கணும். சாமி முன்னாடியெல்லாம் நாங்கள் கோயிலுக்கு போனோம்னா எங்களை வெளியில் விட மாட்டாங்க, பெரியவங்கள்லாம் ஒரு பேரிகார்ட் போட்டுருவாங்க, போட்டுட்டு எல்லாம் உட்கார வச்சு பாட்டு பாட சொல்லுவாங்க, ஜெபமாலை சொல்லுவோம், ஜெபமாலை சொல்லி முடித்தும் ஃபாதர் வர லேட் ஆகிடுச்சுன்னா பாட்டு பாட வைப்பாங்க. நாங்கள் அப்படி தான் எல்லாம் பாட்டெல்லாம் கற்றுக்கிட்டோம். இன்றைக்கி நான் ஒரு சில இடங்களுக்கு போகும்போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும், நாங்கள் போனோம்னா ஒருத்தர் கூட கோயிலில் இருக்க மாட்டாங்க, எல்லாருமே கோயிலை விட்டு வெளியில் வந்து நிற்பாங்க, நின்றுட்டு நம்ம போனோன்னே நம்மளை ஒரு முறை மறப்பாங்க, 7 மணிக்கு வர சொன்னால் 7:00 வராம்பார். அப்போ நமக்கு பார்த்திங்கன்னா நமக்கு குறு 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 குறுன்னு அப்படியே நமக்கே, ஏன்னா நம்ம அங்கே ஒரு வேலையாக போகிற இடத்துல யாரோ ஒருத்தர் வந்து நம்மளை மடக்கி அவங்க பிரச்சனையை குறித்து பேசி தான் அந்த நேரம் ஆகிறது. இங்கே வந்து பார்த்தா அந்த மக்களுடைய மனநிலையில் ஒரு பெரிய மாற்றத்தை நம்ம பார்க்குறோம். இப்போ யார் வந்து ஹூ வில் பெல்ட் த கேட், யார் பூனைக்கு மணி கட்டுறது? அப்போ யாரெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக தங்களை உயர்வாக நினைக்கிறீங்களோ நீங்களாம் இந்த சுச்சுவேஷனை கையில் எடுக்கணும். இங்கெல்லாம் வந்து யாரும் தலைவர்களாக போடுறதில்லை, நம்மளே அங்கே ஒரு உருவாக்கம், கடவுளுடைய அச்சத்திற்குரிய மனநிலையை உருவாக்கி கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு. அப்போ பாருங்கள், ஆண்டவரை பற்றிய அச்சம் தூயது, அது ஒரு பரிசுத்தமானது, அது அழிக்காது. மனுஷனை குறித்த பயம் நம்மளை தின்னுடும், உலகத்தை குறித்த பயம் நம்மளை அப்படியே முடக்கி போட்டுடும், ஆனால் கடவுளை குறித்த அச்சம் தூயது, அது என்னாலும் நிலைத்திருக்கும். ஆண்டவரின் நீதிநெறிகள் உண்மையானவை, அவை முற்றிலும் நீதியானவை. அதனால தான் ஆண்டவர் இன்றைக்கி நம்மளோட அவருடைய நீதி நெறிகளை நம்மோடு பேசுகிறாரு. இன்றைக்கி முதல் வாசகத்தில் கூட இந்த வார்த்தையை நம்ம பார்க்குறோம், இந்த ஒரு ஆபிரகாமினுடைய செயல் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, இதுகாரும் கூறியவை நம் இனத்தின் தந்தையாக ஆபிரகாமுக்கு எப்படி பொருந்தும், தாம் செய்த செயல்களினால் அவர் கடவுளுக்கு ஏற்புடையவராகி இருந்தால் பெருமை பாராட்ட அவருக்கு இடம் உண்டு, ஆனால் கடவுள் முன்னிலையில் அவர் அப்படி பெருமை பாராட்ட இடம் இல்லை. ஏனெனில் மறைநூல் கூறுவதென்ன, ஆபிரகாம் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டார், அதை கடவுள் அவருக்கு நீதியாக கருதினார். அப்போ அவர் நம்பிக்கை கொள்கிறார். நம்பிக்கை என்பது என்ன? கண்ணால் காண முடியாதவை பற்றி ஐயமற்ற நிலை, இதுதான் டெஃபினிஷன். இப்போ இந்த டெஃபினிஷன் எப்போ நமக்கு வந்து பர்ஃபெக்டாக நமக்குள்ளேருந்து வழியில் வர முடியும், இந்த நம்பிக்கை வந்து உள்ளுக்குள்ளே ஆழமாக இருந்தால் மட்டும்தான் நம்ம செயல் சரியாக வரும். இதை தான் பவுலடியார் ஆர்கியூ பண்ணுறார். யாக்கோபு திருமுகத்தில் போனீங்கன்னா செயலை முன்னாடி வை, செயல் நீ நம்பிக்கை செயலில் வெளிப்படணும் அப்படின்னு அவர் ஆர்கியூ பண்ணுவார். அப்போ இந்த நம்பிக்கை என்பது உள்ளேருந்து உருவாகக்கூடியது. அப்போ இது எப்படி வரும்? கடவுள் மீது இருக்கிற அச்சம். அப்போ கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் என்னை பார்க்குறாரு, அவர் என்னோட பேசுகிறாரு, அவர் உண்மையானவர், அவர் உண்மையாகவே ஒரு நபரை போல் இருக்கிறாரு அப்படின்னு நம்ம நம்புகிறப்ப தானே. அந்த நம்பிக்கை என்பது வெறும் ஒரு வார்த்தையில் அல்ல, மாறாக பலவிதமான கருத்தியலினுடைய அது ஓட்டமாக அது மாறுகிற போது. பாருங்கள், இன்றைக்கி நிறைய உலக காரியத்தை தேடுகிற பிள்ளைகள் இதெல்லாம் அறியாதவங்க தான் இங்கிட்டு போய் நிற்கிறாங்க. மத்தேயு 6:33 சொல்கிறாரு, அனைத்திற்கும் மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள். அப்போ கடவுளுக்கு ஏற்புடையதுன்னு ஒன்று இருக்குது இல்லையா? ஆபிரகாம் அதை தேடினார், அதனால தான் நம்ம அவரை உயர்த்தி வச்சு பார்க்குறோம். இன்றைக்கி நாமும் அப்படி தான் தேடணும், அப்போது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். உலகத்தில் நீ எதையை தேடி ஓடுறியோ அதை தேடி நீ போட தேவையில்லை. உனக்கு எப்போ எது தேவைங்கிறத அவர் அறிவார், அதையெல்லாம் அவர் சேர்த்து நிறைய தரப்போகிறார். அப்போ நாம் ஆண்டவருடைய காரியத்தை தேடும் போது இவையும் சேர்த்து கிடைக்கும். இதை மட்டும் தேடுனா ஆண்டவருடைய காரியம் சுத்தமாக கிடைக்காது. அப்போது எது ஒரு கல்லில் ரெண்டு மாங்கா, இந்த சூத்திரத்தை தான் கடவுள் நமக்கு சொல்லிக் கொடுக்குறார். நீதிமொழிகள் 23:17 சொல்லுது, வளமுடன் இருக்கும் பாவிகளைப் போல நீயும் இருக்க வேண்டும் என்று ஏங்காதே. நிறைய பேர் பணக்காரங்களாக இருக்கிறாங்க, ஐயோ இப்படிலாம் இருக்கிறாங்களே அப்படின்னு நம்ம ஏங்க தேவையில்லை. ஏன் அப்படின்னா, ஆண்டவரிடம் எப்போதும் அச்சம் உள்ளவனாயிரு. அவங்களாம் அழிஞ்சு போயிடுவாங்க, அவர்களுடைய உலக பிரகாரமான காரியம் அழிஞ்சிரும். ஆனால் நீ ஆண்டவருக்குள்ள அச்சமுள்ள பிள்ளையாக இருந்தீன்னா உனக்கு கிடைக்க போகிற வெகுமதி வித்தியாசமானது. ஆண்டவர் நிறைய இடத்துல இப்படி சொல்லிக்கொண்டே இருக்கிறாரு. 1 Kings 14 கடவுள் மீது பயத்தோடு நடந்த தாவீதை பற்றி அவர் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 Kings 14 நம்ம பார்க்குறோம். யெரொபாவாமுக்கு கடவுள் யெரொபாவாமிட்ட பேசுகிறார். ஒரு இறைவாக்கினர் வழியாக இவர் பேசும்போது, நீ யெரொபாவிடம் போய் இஸ்ரேலின் கடவுளாகி ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார் அப்படின்னு சொல்லு அதுக்குன்னு சொல்லிட்டு 8 Kings 8 சொல்கிறாரு பாருங்க, தாவீது வீட்டில் நின்று அரசை பிடுங்கி அதை உன் கையில் ஒப்படைத்தேன், ஆயினும் என் ஊழியன் தாவீதை போல் நீ நடந்து கொள்ளவில்லை. இது தாவீதுக்கு ஒரு ஹைலைட். அவன் என் விதிமுறைகளை கை கொண்டு நான் காட்டிய வழியில் தன் முழு இதயத்தோடு நடந்து என் பார்வையில் ஏற்புடையவற்றை மட்டுமே செய்தான், நீயோ அவ்வாறு செய்யவில்லை. அது மட்டுமன்றி உனக்கு முன் ஆட்சியில் இருந்த எல்லோரையும் விட நீ மிகுதியான தீமைகளை செய்துள்ளாய். நீ போய் வேற்று தெய்வங்களை வார்ப்பு சிலைகளை உனக்கென உருவாக்கி கொண்டு என்னை ஒதுக்கி தள்ளினாய், எனக்கு சினமூட்டினாய், ஆகையால் யெரொபாவாம் வீட்டுக்கு அழிவு வரும். இப்போ பாருங்கள், ஆண்டவர் தாவீது என்ன செஞ்சார், நீ என்ன செய்கிற அப்படிங்கிறத அப்பட்டமாக வெளிப்படுத்துகிறார். இன்றைக்கி நாம் யோசிக்கணும், நம்முடைய வாழ்க்கையிலும் பயத்தினால கடவுள் மீது இருக்கிற அச்சத்தை விலக்கிட்டு உலகத்தில் இருக்கிற பயத்தினால் நம்ம என்ன செய்கிறோன்னா, தேவையற்ற காரியத்தில் நம்ம போய் நம்ம இணைத்து கொண்டு இருந்தோம் அப்படின்னா ஆண்டவர் இந்த நேரம் நமக்கு ஒரு எச்சரிக்கை செய்தியை வைக்கிறார். இப்போ நான் கோபப்பட போகிறேன் உண்மையில், ஏன் இந்த காரியத்துக்காக? அப்போ நம்மளே யோசித்து பார்க்கணும், என் ஆண்டவர் கோபப்படுறதுக்கான தலங்கள் என்னிட்ட இருக்குதா? உடனே யோசித்து அவைகளை நம்ம என்ன செய்யணும், உடனே நீக்கிவிட்டு ஆண்டவருக்கு முன்னாடி வரணும். ஆண்டவர் அதுக்கு தான் நம்மளை அழைக்கிறார், கம் பேக் டு மீ, திரும்பி வா. பாருங்கள், ஆபிரகாமினுடைய ஏற்புடைமையை பற்றி 1 Kings 2:52 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் சோதிக்கப்பட்ட வேளையிலும், சும்மா உட்காந்துருந்தப்போ இல்லைங்க, எல்லாம் நல்லா போயிட்டு இருந்துச்சு, அப்போ அவர் உடனே கடவுளை கும்பிட்டாரு, கடவுள் நீங்கள் தான் தெய்வம் அப்படின்னு சொன்னார், இல்லை, சோதிக்கப்பட்ட வேளையிலும். அப்போ எப்படியெல்லாம் சோதிக்கப்பட்டார் நமக்கு தெரியல. இந்த ஒரு வார்த்தையை வச்சு நம்ம பார்க்குறோம், நமக்கும் இன்றைக்கி சோதனைகள்லாம் வருது. நம்ம உடனே சொல்கிறோம், இப்படிலாம் வந்தது நான் என்னை இழந்துட்டேன். ஆபிரகாம் சோதிக்கப்பட்ட வேளையிலும் பற்றுறுதி உள்ளவராய் காணப்படவில்லையா? அதனால் இறைவனுக்கு ஏற்புடையவர் என்று மதிக்கப்படவில்லையா? அப்போ அவர் எப்படி ஏற்புடையவராய் மாறினாருன்னா, நெருக்கப்பட்ட நேரத்தில் கூட, நோய் வந்த நேரத்தில் கூட. இந்த சோதனைங்கிற வார்த்தை சோதிக்கப்பட்ட நேரம் அப்படின்னா எப்படி வேணாலும் சோதிக்கப்படலாம். தொழிலில் ஒரு தோல்வி, குடும்பத்தில் ஒரு பிரச்சனை, உடலில் நோய், நம்ம இருக்கிற பணியிடத்தில் நம்மளை ஏற்றுக்கொள்ளாத நிலை, இப்படி எப்படி வேணாலும் அந்த சோதனை உள்ளே வந்திருக்கலாம். அப்படி எந்த சூழலிலும் கூட ஆபிரகாம் என்ன எப்படிப்பட்ட நிலையில் இருந்தார்னா, பற்றுறுதி உள்ளவராய், அதனால தான் அவர் ஏற்புடையவர் என்று மதிக்கப்பட்டார். இன்றைக்கி நாம் நமக்கே மார்க் போட்டுக்க வேண்டியது தான், நம்ம ஏற்புடைய நிலைமையில் தான் இருக்கிறோமா, பக்தி நிலையில் இன்றைக்கி நிறைய பேர் நம்ம போய் உட்கார்ந்துருக்கோம். கோயிலில் போனால் ஒரு பூசை பார்த்துட்டு வந்துட்டோம்னா நிறைவு அப்படின்னு சொல்கிற அந்த ஃபார்மேட்டுக்குள்ளே வந்துட்டோம். ஆனால் ஆபிரகாம் தன்னை செயல்படுத்தி அந்த உள்ளே இருக்கிற நம்பிக்கை உண்மையானதுன்னு காட்டினார். இன்றைக்கி அந்த செயல்பாட்டுக்குள்ளே நம்ம போகணும் அப்படின்னு தான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. பாருங்கள், ரோமையர் 1:17, நேர்மையுடையோர் தம் நம்பிக்கையால் வாழ்வடைவர், மறைநூலில் எழுதியுள்ளதல்லவா, இவ்வாறு மனிதரை தமக்கு ஏற்புடையவராக்கும் கடவுளின் செயல் நற்செய்தியில் வெளிப்படுகிறது. அதனால தான் பைபிள் வாசிங்கன்னு சொல்கிறோம். நற்செய்தி தெரிஞ்சாதான் நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இன்றைக்கி எல்லாருமே ரெண்டு பேர் சண்டை போடுறாங்க, ரெண்டு பேருமே சொல்கிறாங்க ஐ எம் ரைட் அப்படிங்கிறாங்க. இப்போ ஹூ இஸ் ரைட், ஹூ இஸ் ராங், இப்போ எப்படி நம்ம டிசைட் பண்ணுறது? இப்போ எங்ககிட்ட வருவாங்க கவுன்சிலிங்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். இப்போ ஆற்றுப்படுத்துதல், அப்போ நாம் எப்படி பார்ப்போம்? இவர் மூஞ்சி நல்லா இருக்குது, இந்த அம்மா மூஞ்சி நல்லா இல்லை, குரங்கு மாதிரி இருக்குது, வேண்டாம், இதுதான் தப்பாக இருக்கும், அப்படி நம்ம டிசைட் பண்ண முடியாது. இந்த ஆளை பார்த்தா திருட மாதிரியாக இருக்கிறான், இந்த அம்மாவை பார்த்தா எவ்வளோ சூப்பர் ஸ்டார் மாதிரி இருக்குது, ஹீரோயின் மாதிரி இருக்குது, அப்படி நம்ம முகத்தை பார்த்து டிசைட் பண்ண முடியாது. நாம் கவுன்சிலிங் கொடுக்குறவங்க கடவுளுடைய அந்த கடவுளுடைய அந்த நீதி நெறியின்படி இவங்க செயல்பட்டுருக்காங்களா, யார் செயல்பட்டுருக்காங்க, அவங்களுக்கு பக்கம்தான் ஆண்டவர் நிற்பார் கண்டிப்பாக. அப்படி தான் நம்ம அவங்க பக்கம் டிக் அடிக்கிறோம், இவங்க தான் பாஸ், இவங்க ஃபெயில் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ பாருங்கள், இந்த நற்செய்தி நல்லா கிடைச்சிருக்கிறவங்களுக்கு, நற்செய்தி ஒளியில் வாழ்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இது ரைட் இது தாங்கன்னு. அவங்க வீட்டுக்குள்ளே அவங்க யார் ரெண்டு பேர் வேண்டப்பட்டவங்களாக இருந்தால் கூட அவங்க பார்க்கும்போது சொல்லுவாங்க, நோ நோ யூஆர் ராங் அப்படின்வாங்க. ஏன் இல்லை, இவங்க எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க, இவங்கள பகைச்சிக்க முடியாது, நோ அப்படி போக முடியாது அவங்க. அப்போ நற்செய்தி ஒளியில் வாழ்கிறவங்களுக்கு இந்த அற்புதம் கிடைக்கும். தொடக்கம் முதல் இறுதி வரை இந்த செயல் நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நிகழ்கிறது. அப்போ நற்செய்தி ஒளியில் படிச்சுட்டு எல்லாருமே பைபிள் படிக்கிறாங்க, நீங்கள் நிறைய பேர் ரெஃபரன்ஸுக்கு பைபிள் படிக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒளிச்சம் கிடைக்குமா? கிடைக்காது. இந்த நற்செய்தி ஒளியும் நம்பிக்கையும் சேரும்போது இந்த அற்புதம் நடக்குது. பாருங்கள், ரோமையர் 2:13 சொல்கிறாரு, திருச்சட்டத்தை கேட்பதால் மட்டும் யாரும் கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆவதில்லை, அதனை கடைபிடிப்பவர்களே அவருக்கு ஏற்புடையவர்கள் ஆவார்கள். நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆசை உண்டு, கடவுளுக்கு நம்மளை பிடிக்கணும். நமக்கு கடவுளை பிடிக்குது, வெரி குட், கடவுளுக்கு நம்மளை பிடிக்குமா? அப்போ கடவுளுக்கு நான் ஏற்புடைய பிள்ளையே ஆகணும்னா நான் என்ன செய்யணும்? இதைத்தான் இன்றைக்கி பேசிகிட்டே இருக்கிறோம். அச்சம் தவிர்த்து, கடவுள் மீது இருக்கிற அச்சத்தை முன்வைத்து, கடவுளுக்கு மீது கடவுளை கொண்டு நம்ம செய்கிற கடவுளுக்காக செய்கிற காரியத்தில் எல்லாம் நம்ம என்ன செய்யணும்? சிறப்பான ஒரு முன்னெடுப்பை முன்வைத்து, ஸோ நம்பிக்கையை, நம்ம உள்ளக்க இருக்கிற நம்பிக்கையை இன்னும் ஆழப்படுத்தி விசாலப்படுத்தி அதை நம்ம வெளிப்படுத்தி நம்ம ஆண்டவருக்கு முன்னாடி நிற்கிற போது கடவுள் கண்டிப்பாக அவரோட நம்மளை பார்த்து என்ன செய்வார்? பெருமை அடைவார். கண்டிப்பாக அவர் நம்மளை செலக்ட் பண்ணியிருக்கிறார். ஆபிரகாமை செலக்ட் பண்ணது வந்து இவன் ஒழுங்காக வேலை செய்கிறானான்னு பார்த்து செலக்ட் பண்ணலை. அதை தான் பவுலடியார் ஆர்கியூ பண்ணுறார். செயல்களின்படி ஒருத்தனை தேர்ந்தெடுக்கிறதில்ல, ஆண்டவர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே தேர்ந்தெடுத்துடுறார். இவன் பிறந்து என்ன பண்ணுவான், இவன் நம்ம பக்கம் நிற்பானா நிற்க மாட்டானா, ஆண்டவர் அதெல்லாம் பார்க்கல. சூஸ் பண்ணிட்டார்னா உங்களை அவர் உயர்த்தி வைப்பார். நீ எவ்வளோதான் தவறு பண்ணாலும் உங்களை அவர் பயன்படுத்தி உங்கள் வழியாக அவர் வேலை செய்துட்டே தான் இருப்பார். ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், என் பிள்ளை எப்போ என்கிட்ட திரும்பி வரும், உன் உள்ளத்தை நீ எப்போ எனக்கு தருவே, நான் என் உள்ளத்தை தந்துட்டே இருக்கிறேன். ஆண்டவர் பவுலடியார் சொல்கிறார், தீமையை நன்மையால் வெல்க. கடவுள் நம்ம தீமையாக இருந்தாலும் நமக்கு நன்மை செய்துட்டே தான் இருக்கிறார். நம்மளை உடனே தலையில் இடியை போட்டு நம்மளை கொன்னுடுறதில்லை. ஏன் கடவுள் அப்படி இருக்கிறார்? நன்மை செய்து அவர் நல்லவர் என்பதை காட்டிக்கொண்டே இருக்கிறார். ஆகவே நாம் என்ன செய்யணும்? நம்பிக்கையினால் நம்ம வாழ்வடைவோம், அதனால் நம்பிக்கை இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம சும்மா உட்கார முடியாது, வெறுமையை கொடுக்க முடியாது. கடவுளுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்கிற ஒரு செயல்பாட்டுக்குள்ளே நம்ம வர வேண்டிய ஒரு நேரம் உண்டு. ஆகவே நண்பர்களே, இதோ பக்தி முயற்சியில் நிற்கிற நாம் பக்தி அந்த பரவசத்துக்குள்ளேயே நின்று விடாமல், கடவுளுக்கு நான் ஏற்புடைய பிள்ளையாக மாற நான் என்ன செய்ய வேண்டும், எனக்காக இவ்வளவு செய்த என் தெய்வத்துக்கு நான் என்ன செய்ய முடியும் சிந்திக்கணும். உங்களால் முடிந்ததை நீங்கள் செய்து ஆண்டவருக்கு மகிமை கொடுக்க நீங்கள் உங்கள் காலடிகள் எடுத்து வைக்கிற போது கண்டிப்பாக அந்த தலங்களில் நீங்கள் சோதிக்கப்படுவீங்க, வேதனைக்குள்ளாவீங்க. அந்த நேரத்திலெல்லாம் கடவுளுடைய கரம் உங்களை கைப்பற்றி பற்றி பிடித்து உங்களை அழைத்து செல்லும். ஆண்டவருடைய இரக்கம் அப்படியாய் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிக்கிற போது நீங்கள் உண்மையாகவே ஆண்டவரை புகழ்வீர்கள். உங்களுடைய புகழ்ச்சி பொய்யானதாக இருக்க முடியாது. அந்த நிறைவான புகழ்ச்சிக்குள்ளே ஆண்டவரை புகழ்ந்து ஆண்டவர் கொடுக்கிற நித்திய பேரானந்தத்தை நாமும் சுவைத்து மகிழ ஆண்டவருக்குள்ளே உண்மையாய் கடந்து செல்லுங்க. அச்சம் தவிர்த்து ஆண்டவர் உடன் இருக்கிறார் என்கிற நம்பிக்கையோடு பயணித்து பாருங்கள். கண்டிப்பாக கடவுளுடைய அந்த உண்மையான முகத்தை நீங்கள் கண்டு மகிழ்வீர்கள். காட் பிளஸ் யூ. ஆமென்.
என்னிடத்தில்